வணக்கம் நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று நம்முடன் நிலத்தடி நீரை சேமிக்கும் முறைகளை பற்றியும், நிலத்தடி நீரை எதற்காக சேமிக்க வேண்டும் என்பதை பற்றிய விரிவான விளக்கங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் வள்ளியம்மை அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எனது பெயர் முனைவர் ஆ. வள்ளியம்மை, உதவி பேராசிரியர், மண் மற்றும் நீர்வள பாதுகாப்புத்துறை, வேளாண் ஆராய்ச்சி நிலையம் பவானி சாகரில் நான் பணிபுரிகின்றேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மழைநீர் சேமிப்பின் முறைகள் மற்றும் நோக்கங்கள். நம் நிலத்தடி நீர்மட்டம் வருட வருடம் நிலத்திற்கு கீழே மிகவும் ஆழத்தில் போய்க் கொண்டிருப்பதால் நீர்மட்ட நிலையை நாம் உயர்த்த வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளோம். இந்திய துணைக்கண்டத்தின் பல பகுதிகளில் இந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நம் கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் 100 முதல் 200 அடி இருந்த ஆழ்துளை கிணறுகள் சமீப காலங்களில் 1000 அடிக்கும் மேல் தோண்டப்பட்டு நீர் உறிஞ்சப்படுகின்றது. அதனால் நிலத்தடி நீர் வங்கி என்று சொல்லப்படுகின்ற அக்குஃபயர் செமிக்கும் திறனை காட்டிலும் உறிஞ்சி எடுக்கின்ற திறன் அதிகமாகிவிட்டது. அதாவது நம் வங்கியிலிருந்து பணம் எடுப்பது போடுகின்ற அளவை விட அதிகமாக இருப்பது போன்ற நிலைமை தற்போது உள்ளது. இதனால் பல பகுதிகள் வறட்சி பகுதிகளாக மாறிவிட்டன. பல திறந்தவெளி கிணறுகளும் ஆழ்குழாய் கிணறுகளும் வறண்டுவிட்டபடியால் இக்கிணறுகளில் நீரேட்டத்தை பெருக்க மழைநீர் சேகரிப்பு பல வழிகளில் கையாளப்படுவது அவசியமாகின்றது. நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது, அதாவது நிலத்திலிருந்து அதிக தூரம் கீழே இருந்து நீரை கிணறுகளின் வழியாக பம்புகளை உபயோகப்படுத்தி வெளியேற்றுவதற்கு அதிகமான சக்தி தேவைப்படுகிறது அல்லது சக்தி வீணாகின்றது. நிலத்தடி நீரின் குணங்களும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது. நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது கடலோர பகுதிகளில் கடல் நீர் நிலத்தினில் உட்புக வாய்ப்பு ஏற்படுகின்றது. மேலும் இந்த நிலத்தடி நீர்மட்டம் நாளுக்கு நாள் ஏன் கீழே போய் கொண்டிருக்கின்றது? அதற்கான காரணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக மனித இனத்தின் நீர் தேவைகள் அதிகரிப்பு நம் மிக முக்கியமான காரணமாகும். நமது நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளில் கிணறுகளின் எண்ணிக்கை 30 லட்சத்திலிருந்து 175 லட்சமாக, அதாவது 5 மடங்கு உயர்வடைந்துள்ளது. வேளாண்மை தொழிலில் நீர் தேவை அதிகமுள்ள பயிர்களை நீர்வளம் குறைந்த பகுதிகளில் அதிகமான பரப்பில் சாகுபடி செய்தல், உதாரணமாக கரும்பு, மஞ்சள், வாழை போன்றவற்றை நீர்வளம் இல்லாத பகுதிகளில் பயிரிடுகின்றோம். நமது நாட்டின் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடி வருகின்றது மற்றும் வேளாண்மை அல்லாத பிறர் தொழில்களுக்கும் நீர் தேவை அதிகரித்து வருகின்றது. மொத்தத்தில் 25 முதல் 30 லட்சம் கிணறுகளும் ஆழ்துளை கிணறுகளும் குடிநீருக்காகவும் வீட்டு உபயோகங்களுக்காகவும் தொழிற்சாலைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மேற்கூறிய காரணங்களினால் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்ச வேண்டிய சூழ்நிலையில் நாம் தற்போது உள்ளோம். அதனால் நிலத்தடி நீர்மட்டம் ஆழமாக போய்கொண்டிருக்கின்றது. தரைமேல் கிடைக்கின்ற நீர்வள ஆதாரங்கள், அதாவது வழிந்தோடும் அணைகளில் உள்ள நீர் போதிய அளவு கிடைக்காததால் நாம் நிலத்தடி நீரையே சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்திய நாட்டில் கிராமப்புறங்களில் 80% மேலும் நகர்ப்புறங்களில் சுமார் 50% நீரின் தேவைகள் நிலத்தடி நீரிலிருந்து தான் பூர்த்தி செய்யப்படுகின்றது. பழங்காலம் தொட்டு இருந்த குளங்கள் அல்லது குட்டைகள் ஆகியவற்றை பராமரித்து பேணி காக்காத சூழ்நிலையில் நிலத்தடி நீரை மட்டுமே சார்ந்துள்ள நிலைமை. மழைநீர் அறுவடைக்கான சில யுக்திகளை அடுத்து நாம் காண்போம். விவசாய நிலங்களை எடுத்துக்கொண்டால் 6 விழுக்காடு நிலை சரிவிக்கும், அதாவது ஸ்லோப் என்று சொல்வோம், 6% ஸ்லோப்க்கு குறைந்த இடங்களில் சம உயர வரப்புகள், காண்டூர் பண்ட் என்று சொல்வோம், அல்லது வயலோர வரப்புகள், ஃபீல்டு பண்ட் அமைத்து அங்கேயே நீரை நிலத்தினில் உட்புக செய்யலாம். அதிக மழைக்காலங்களில் அங்கிருந்து வழிந்தோடும் நீரை ஓடைகளில் அடையிட்டு அந்நீரை மண்ணிலேயே ஊறச் செய்யலாம். அதற்கும் கூடுதலாக கிடைக்கும் நீரை குட்டைகளில் தேக்கி ஆழ்தளத்திற்கு கசிய செய்யலாம். மலை பகுதிகளில் நம் சம உயர வரப்புக்கு பதிலாக சம உயர மேடைகள், அதாவது பெஞ்ச் டெரஸ் என்று சொல்லலாம், அதை அமைக்கலாம். வழிந்தோடுகின்ற நீரின் ஓடைகளிலும், அதாவது கள்ளி சாலையோர பகுதிகள், குளங்களின் முகத்துவார பகுதிகள், அதாவது ஃபாரஸ்ட் டேங்க் ஃபாரஸ்ட் ஏரியா என்று சொல்வோம், மற்றும் விவசாய நிலங்களில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நன்கு வளரக்கூடிய மரங்களை, சமூக காடுகள், பண்ணை காடுகள் மற்றும் நலிவுற்ற காடுகளை மேம்படுத்துதல் மூலமாகவும் நிலத்தினில் நீர் புகும் ஆற்றலை அதிகப்படுத்த முடியும். சம உயர முறைகளில், அதாவது காண்டூர் கல்டிவேஷன் என்று சொல்வோம், சாகுபடி செய்யலாம். அதே சம உயர முறைகளில் உழவு, விதையிடுதல் போன்ற சாகுபடி முறைகள் மூலம் நிலத்தின் சரிவுக்கு குறுக்காக சம உயர நிலைகளை கண்டறிந்து பயிர் செய்யலாம். மண் அரிமானத்திற்கும் நிலத்தின் மேல் வழிந்தோடும் நீரை தடுக்கவும் ஏதுவான யுத்திகளாகும். அடுத்து குழியமைப்பு நிலைப்போர்வை என்று சொல்வோம், அதாவது வெர்டிகல் மல்ச்சிங். கரிசல் மற்றும் கரிமண் நிலங்களில் சுமார் 30 மீட்டர் நீளமும் 1.6 சதுர மீட்டர் குறுக்கு பரப்பும் 0.6 மீட்டர் அகலமும் கொண்ட குழிகளை 50 முதல் 75 மீட்டர் இடைவெளியில் தோன்றி புற்களை பக்கவாட்டில் நட்டால் மண் சுவர்கள் கடினப்படுத்தப்பட்டு அரிமானமில்லாமல் பாதுகாக்கப்படுகின்றது. நிலத்தில் வழிந்தோடும் நீரில் 50 முதல் 70 விழுக்காடுகள் குழிகளில் நின்று மண் ஈரத்தையும் நிலத்தடி நீர் வளத்தையும் அதிகரிக்க உதவும். அடுத்து கட்டப்பட்ட முறைகள், டைடு ரிட்ஜஸ் என்று சொல்வோம். நிலத்தின் மேல் பாறைகளை ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் குறுகிய இடைவெளியிலும் அமைத்து செவ்வக நீர்பிடிப்புகள் உருவாக்கப்பட்டால் வழிந்தோடும் நீர் கட்டுப்படுத்தப்பட்டு ஆங்காங்கே பெய்யும் மழை நீர் அங்கங்கே நிலத்தினுள் புக ஏதுவாக உள்ளது. அடுத்து மிக முக்கியமாக பண்ணைக்குட்டிகள், அதாவது ஃபார்ம் பாண்ட் என்று சொல்லுவோம். வயல்வெளிகளிலிருந்து வரும் மிகுதி நீரை பண்ணைக்குட்டைகள் அமைத்து நாம் சேமிக்கலாம். இந்நீரை அருகாமையில் உள்ள பயிர்களுக்கு பயிர்களின் முக்கிய வளர்ச்சி காலங்களில் ஓரிரு முறை பாசன வசதி அளித்து வறட்சியினால் ஏற்படும் பயிரிழப்பினை நாம் தடுக்கலாம். அடுத்து கசிவு நீர் குட்டைகள், பெர்குலேஷன் பாண்ட். அதிகமாக மழை பெய்யும் காலங்களில் மிகுதியாக ஓடி வரும் நீரை தடுத்து நிறுத்தி உட்பகச் செய்ய கசிவு நீர் குட்டைகள் சிறந்த உபாயமாகும். சுமார் 10 அடி செம்மண் கண்டமுள்ள களிமண் இல்லாத பகுதிகளில், கிண்ணம் போன்ற தாழ்வான பகுதிகளிலும் அமைக்கலாம். இவற்றை வடிவமைக்கும் போது தேவையான இடம், பயனாளிகளின் கிணறுகளின் எண்ணிக்கை, அதனால் பெறும் நிகர லாபம் இவைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். கசிவு நீர் குட்டையானது சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள கிணறுகளுக்கு பயனளிக்கும். அடுத்து ஒருங்கிணைந்த நீர்பிடிப்பு பகுதி நிர்வாகம். மானாவாரியில் நீர் அறுவடை செய்ய மேற்கூறிய தடுப்பு முறைகள் மற்றும் குட்டைகள் மட்டுமல்லாது பட்டை வரிசை பயிரிடுதல், ஸ்ட்ரிப் கிராப்பிங் என்று சொல்வோம், சமமட்ட தாவர தடுப்பான், அதாவது காண்டூர் வெஜிடேட்டிவ் பேரியர், ஆழச்சால் அகலப்பாத்தி, 120 மீட்டர் அகலத்திற்கு பாத்தியும், 30 சென்டிமீட்டர் அகலமும், 15 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட சால்களை அமைக்க வேண்டும். 3% குறைவாக உள்ள நிலங்கள் ஸ்லோப் இருந்தால் இவைகள் ஏற்றவையாகும். நீர்பிடிப்பு பகுதிகளில் திட்டங்களை நிறைவேற்றும் போது வழிந்தோடும் நீரின் வேகம், அதாவது ரன் ஆஃப் வாட்டர் குறைவதோடு மண்ணின் ஈரம் பாதுகாப்பதுடன் எல்லா கிணறுகளிலும் நிலத்தடி நீரும் அதிகரிக்க வாய்ப்புள்ளன. நிலத்தடி தடுப்பணைகள், சில ஆற்றுப்படிகளில் மிகவும் அகலமான நீரோடைகளில் கோடை காலங்களில் நிலத்தடி நீர் ஓடும்போது நிலத்தின் குறுக்கே அணைகள் கட்டி பாலித்தீன் தாள் போன்றவற்றை அமைத்து கீழ்ப்புறத்தில் நீர் சேதாரமாக வண்ணம் சேமிக்கலாம். சுமார் 40 முதல் 50 அடி வரை தோண்டி ஆழ்தள நீரூற்று கிணறுகளையும், ரீசார்ஜ் டியூப்வெல் என்று சொல்லுவோம், அமைத்து அந்த பகுதிகளிலேயே கிணறுகளில் கோடை காலங்களில் நீரூற்றை பெருக்கலாம். அடுத்து ரீசார்ஜ் டியூப்வெல் என்று சொல்லுவோம், நீரூட்டம் செய்ய ஆழ்துளை கிணறுகளை நாம் பயன்படுத்துகிறது. நிலத்தடி நீர் பெரும்பான்மையாக குறைந்துள்ள பகுதிகளில் இதற்கென்று தனியாக ஆழ்துளை கிணறுகள் அமைத்து வழிந்தோடும் நீரை 6 மீட்டர் பை 6 மீட்டர் 6 மீட்டர் உயரம், 6 மீட்டர் அகலம், 6 மீட்டர் நீளம் கொண்ட ஏரிப்பகுதிகளில் வசதிப்படுத்தி இக்கிணறுகளுக்குள்ளேயே புகச் செய்யலாம். நிலத்தடி நீர்மட்டம் அந்த பகுதியில் இருப்பதை விட 100 அடி அதிக ஆழத்திற்கு இக்கிணறுகளை அமைத்தும் நம் நீரை உட்பகச் செய்யலாம். அடுத்து தனிப்பட்ட கிணறுகளில் நீர் வற்றிவிடும் போது என்ன செய்ய வேண்டும்? பரவலான நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் சேமிப்பு யுக்திகள் போக 10 அடி நீளம், 10 அடி உயரம், 10 அடி அகலம் அளவுகள் கொண்ட ஒரு தொட்டி போன்ற கரை அல்லது சிறு குட்டை போன்ற பகுதிகளில் மழைநீரை சேமித்து 1 அடி விட்டம் கொண்ட சிமெண்ட் குழாயின் வழியாக கிணறுகளில் செலுத்தலாம். சிறு கற்களையும், அதாவது 4 முதல் 6 அங்குலம் வரை மணலையும் போட்டு குட்டை பகுதிகளில் நீரை ஃபில்டர் பெட் அமைப்போம். அதன் மூலம் நீரை வடித்து பின்னர் கிணற்றுக்குள் அனுப்ப வேண்டும். அப்போதுதான் மண் துகள்கள் மற்றும் தூர் ஏறாமல் கிணறுகள் பாதுகாக்கப்படும். மேலும் வற்றிய கிணற்றுக்குள்ளேயே 50 அல்லது 100 அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு ஏற்படுத்தி வடிகட்டி வழியாக நீரூற்றத்தை பெருகச் செய்யலாம். அடுத்து நீர்வள ஆதார மேலாண்மையில் வேறு ஏதாவது உத்திகள் உள்ளனா என்று பார்ப்போம். இருக்கின்ற குளம் குட்டைகளை தூர்வாரி கொள்ளளவை அதிகப்படுத்தி நீர்வளத்தை அதிகரித்தும் மழைநீரின் சேமிப்பை நாம் அதிகப்படுத்தலாம். வீடு மற்றும் குளத்தினில் துணி துவைத்தல் போன்ற அனைத்து உபயோகங்களிலும் நீரை சிக்கனமாக நாம் பயன்படுத்த வேண்டும். நீர் தட்டுப்பாட்டு காலங்களில் ஒன்று விற்று ஒரு சால் முறை, இரட்டை சால் பயிர் முறை, அலைப்பாசனம், பயிருக்கு தகுந்த நீர்ப்பாசன அளவு, இடைவெளி, சொட்டு மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற முறைகளை பயன்படுத்தியும் நீரை சிக்கனமாக நாம் வேளாண்மையில் பயன்படுத்த முடியும். தொழிற்சாலைகளுக்கும் மற்றும் வேளாண்மை அல்லாத தேவைகளுக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்தல் போன்றவற்றை மேற்கொண்டும் நீர்வளத்தை தகுந்த முறையில் பயன்படுத்தலாம். அடுத்து கசுவிநீர் குட்டைக்கு நாம் எவ்வாறு இடத்தை தேர்வு செய்வது என்று பார்க்கலாம். கசுவிநீர் குட்டைகள் அமைக்கப்படும் இடங்கள் நாம் எவ்வாறு முடிவு செய்வோம் என்று பார்ப்போம். கசுநீர் குட்டைகள் பெரும்பாலும் புறம்போக்கு நிலங்களிலே நாம் அமைக்க வேண்டும். விவசாயிகளின் சமுதாய நலன் கருதி தங்கள் சொந்த நிலங்களை தானமாக கொடுத்தால் அங்கு குட்டைகள் அமைக்கப்படும். மேலும் குட்டைகள் அமைக்கும் இடம் பின்வரும் காரணங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும். கசுவிநீர் குட்டை கட்டப்படும் பொழுது நடைமுறையில் உள்ள நீர்வள அமைப்புகள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். குட்டை அமைய உள்ள இடங்கள் கடினமான மண் அமைப்பாகவோ பாறையாகவோ இருத்தல் கூடாது. குட்டையின் கொள்ளளவு நீர்வரத்தின் அளவை பொறுத்தும் நீர் எத்தனை முறை வரும் என்பதை பொறுத்தும் முடிவு செய்யப்படுகின்றது. கசுவிநீர் குட்டையின் உள்ள பகுதிகளில் விவசாய நிலங்களும் போதிய பாசன கிணறுகளும் இருக்க வேண்டும். நீர் வெளியேற்றும் கழிங்கு அமைப்பு சுக்கனமாகவும் நல்ல முறையில் கட்டப்படும் முறையிலும் இருக்க வேண்டும். மழைநீரை சேமிக்கும் ஆழம் குறைந்தபட்சம் 1.5 மீட்டருக்கு குறையாமல் இருக்க வேண்டும். நீரை தேக்கி வைக்கும் அளவிற்கு குட்டையில் இருபுறம் மண்கரைகள் அமைக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான மண்ணும் கிடைக்க வேண்டும். கசுவிநீர் குட்டையினால் என்ன பயன்கள் என்று பார்த்தால், மழைக்காலங்களில் கிடைக்கும் நீர் வீணாகாமல் தேக்கி வைக்கப்படுகின்றது. இதனால் நிலத்தடி நீர்வளம் பெருக உதவுகிறது. மழைநீர் குட்டையில் தேக்கப்படுவதால் மழைநீர் வேகமாக ஓடுவது தடுக்கப்பட்டு மண்ணரிப்பும் தடுக்கப்படுகின்றது. கசுவிநீர் குட்டை அமைக்கப்படுவதால் ஏரி, குளம் மற்றும் நீர்த்தேக்கங்களில் வண்டல் படிவது தடுக்கப்படுகின்றது. திடீர் வெள்ளம் வருவதும் தடுக்கப்படுகின்றது. குட்டைகளில் தேங்கும் நீர் அப்பகுதியில் உள்ள கால்நடைகள் மற்றும் மக்களின் இதர தேவைகளுக்கும் பூர்த்தி செய்ய பயன்படுகின்றது. வறட்சி காலங்களில் குட்டைகள் அமைக்கப்படுவதால் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கின்றது. கிணறுகளின் நீர்மட்டம் உயர்வதால் பாசனப்பரப்பும் அதிகரிக்கப்படுகின்றது. இதனால் விவசாய உற்பத்தியும் அதிகரிக்கப்படுகின்றது. இந்த பல்வேறு மழைநீர் சேமிப்பு உத்திகளை பயன்படுத்தி நாம் விவசாயத்தை பெருக்குவோம் என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
என்ன நேயர்களே, இதுவரை நிலத்தடி நீர் சேமிப்பதற்கான வழிமுறைகளை பற்றியும் அதற்கான நோக்கங்களை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டும் குறையாமல் பாதுகாப்போம். மழைநீர் சேகரிப்போம், நாட்டின் வளம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது 107.4 MHz அலைவரிசையில் இது விவசாயி சமுதாய வானொலி.